உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம் நிலை பெறுத்தலும் நீக்கலும்
விசிம்பின் துளியாய் என்ற அற்புதமான தலைப்பில் இப்போது பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் பேச தொடங்குகிறார்கள்.
இனிய இந்த நிகழ்ச்சியை கண்டும் கேட்டும் சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சுவைஞர் பெருமக்களுக்கும் என் அன்பின் வணக்கம். வான்புகள் வள்ளுவர் சொன்னார், விசும்பின் துளிவீலின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. வானிலிருந்து மழை கீழே இறங்கவில்லை என்றால் இந்த மண்ணில் ஏதும் இல்லை. எல்லாவற்றிற்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது வான்மழைதான். வள்ளுவ பெருந்தகை இன்னொரு இடத்தில் சொன்னார், தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதழுவாள் பெய் என பெய்யும் மழை. இதற்கு பலவிதமான உரைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் மிக அருமையான உரையை பாவேந்தர் சொன்னார். என்ன தெரியுமா, ஒரு விவசாயி பயிரிட்டிருக்கிறார், தன்னுடைய உழைப்பை அனைத்தையும் சிந்தி பயிரை வளர்த்திருக்கிறார். இப்போது கிணற்றில் நீர் வறண்டு விட்டது, பயிர்கள் வாடிவிடுமோ என்ற அச்சம் அந்த விவசாயியின் நெஞ்சில் வந்துவிட்டது. ஒரு மழை வராதா, என் பயிர் காப்பாற்றப்படாதா என்று அவர் ஏங்குகிறார். இந்த நேரத்தில் மிகப்பெரிய மழை பொழிகிறது, அவருடைய வயிற்றில் பால் வார்த்தது. இந்த மழை எத்தகையது தெரியுமா, பெய் என வேண்டிய போது பெய்த மழை. இதை போன்றவள்தான் பெண் என்றார். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுது எழுவாள், அவள் இத்தகையவள் பெய் என பெய்யும் மழை. எப்படி வான்மழை இந்த மண்ணை வாழ வைக்கிறதோ அதே போன்றுதான் இந்த மண்ணை வாழ வைப்பவள் பெண் என்பது வள்ளுவருடைய அழுத்தமான கருத்து. நான் ஒன்றை வலியுறுத்தி சொல்ல வேண்டும், தமிழ் இலக்கியங்கள் வெறுமனே படித்து சுவைப்பதற்காக அல்ல, படித்து உள்வாங்கி நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக எழுந்தவைதான் தமிழ் இலக்கியங்கள். சங்க இலக்கியத்திலிருந்து இன்று வரைக்கும் நாம் இந்த கோட்பாடு அற்புதமாக வலியுறுத்தப்பட்டிருப்பதை நாம் காணலாம். சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சி, ஒரு பெண் தன் கணவனிடத்தில் சொல்லுகிறாள், இம்மை மாறி மறுமை ஆகினும் நீயாகியர் என் கணவனை யானாகுப நீ நெஞ்சு நேர்பவளே, என் அன்புக்குரியவரே, இந்த பிறவி முடியலாம் ஆனால் நம்முடைய உறவு முடிவதில்லை, மீண்டும் பிறப்போம், அப்போதும் நீங்கள்தான் என் கணவர், நான் உங்கள் மனைவி என்று சொல்லவில்லை, உங்கள் இதயத்தை ஆட்சி செய்கின்ற இதயத்து அரசி, நீயாகுவர் என் கணவனை யானாகுப நின் நெஞ்சு நேர்பவளே. நம்முள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, வேறு உறவுகள் தொடர்கிறதோ இல்லையோ, ஆனால் கணவன் மனைவி உறவு என்பது பிறவிகள் தோறும் தொடரும் என்பது ஒரு அழுத்தமான நம்பிக்கை. இதைத்தான் அந்த பெண் உறுதியாக சொல்லுகிறாள். அப்படி என்றால் எத்தகைய மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த உறவு இது என்பதைத்தான் இலக்கியம் காட்டுகிறது. வள்ளுவ பெருந்தகை சொல்வார், இந்த உலகில் யார் மிகப்பெரிய செல்வர் தெரியுமா, மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் மிகப்பெரிய அளவில் பணம் இவையெல்லாம் படைத்தவரா? இல்லை இல்லை, யார் ஒருவருக்கு மிகச்சிறந்த அன்பான மனைவி இருக்கிறாளோ அவர்தான் மிகப்பெரிய செல்வர். இல்லது என் இல்லவள் மாண்பானால், உள்ளது என் இல்லவள் மானா கடை. உன்னுடைய மனைவி மட்டும் அன்புடையவளாக மிக நல்லவளாக அமைந்து விட்டால் உன்னை விட மிகப்பெரிய பெரும் செல்வன் வேறு யாரும் இல்லை. ஒரு கால் மாறாக இருந்து விட்டால் அனைத்து செல்வங்களும் பெற்றும் உலகிலேயே பரம ஏழை நீதான் என்றார். ஏனென்றால் ஒரு பெண்ணால் என்ன செய்ய முடியும் தெரியுமா? நான்முகனால் படைக்கலாம், மண்ணை படைக்கலாம், ஆனால் ஒரு பெண் மண்ணிலேயே விண்ணை படைப்பாள். தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிதுகொல் தாமரை கண்ணான் உலகு. நம் வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார், விண் எது தெரியுமா? சொர்க்கம் என்று சொல்லுகிறீர்களே, அது எங்கே இருக்கிறது தெரியுமா? அன்புடைய மனைவியினுடைய தோள்களில் தன்னுடைய தலையை சாய்க்கிறானே ஒரு கணவன், அப்போது அவன் இருப்பது மண்ணிலா? இல்லை, விண்ணில். தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிதுகொல் தாமரை கண்ணான் உலகு. ஏதோ ஒரு சொர்க்கம் மேலே இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, அது இதைவிட இனிமையானதா? அப்படி என்றால் இந்த மண்ணிலேயே விண்ணை கொண்டு வருகின்ற ஆற்றல் ஒரு பெண்ணிற்கு இருக்கிறது என்றால் அவள் நான்முகனை விட பெரியவள் அல்லவா? இதைத்தான் நமது இலக்கியங்கள் வலியுறுத்தி சொல்லுகின்றன. வாழ்க்கை என்பது வாழ்வாங்கு வாழ வேண்டும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்மை இவ்வளவு சிறப்பாக காட்டப்படுகிறது. சிலப்பதிகாரம் காப்பியங்களிலேயே ஒரு புரட்சியை உண்டு பண்ணிய காப்பியம். எல்லா காப்பியங்களும் தலைவன் பெயரை கொண்டிருக்கும் அல்லது தலைவியின் பெயரை கொண்டிருக்கும். ஆனால் தன் தலைவி காலில் அணிந்த ஒரு சிலம்பு என்ற அணியை தன்னுடைய காப்பியத்திற்கு தலைப்பாக கொடுத்தவர் இளங்கோவடிகள். சிலம்பு அதிகாரம் செய்தது. அதிகாரம் மன்னனின் செங்கோலுக்கு மட்டுமல்ல, ஒரு பெண்ணினுடைய கால் அணிக்கும் அது இருக்கிறது என்று காட்டிய ஒரு புரட்சி காப்பியம் சிலப்பதிகாரம். எல்லா காப்பியங்களிலும் முதலாவதாக நாயகன்தான் அறிமுகப்படுத்தப்படுவான், அது இயல்பு. அதன் பிறகுதான் நாயகி அறிமுகப்படுத்தப்படுவாள். ஆனால் இளங்கோவடிகள் யாரை அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? முதல் முதலாவதாக அறிமுகப்படுத்துவது கண்ணகியைத்தான். போதிலார் திருவினாள் புகழுடை வடிவென்றும், தீதிலா வடமீனின் திறம் இவள் திறமென்றும், மாதரார் தொழுதேத்த பயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மன்னும் கண்ணகி என்பாள் மன்னோ என்று கண்ணகியை அறிமுகப்படுத்துகிறார். அதன் பிறகுதான் கோவலன் அறிமுகப்படுத்துகிறார். சிலப்பதிகாரத்தினுடைய முதல் காதை மங்கள வாழ்த்து பாடல். 16 வயது கோவலனுக்கும் 12 வயது கண்ணகிக்கும் நடைபெறுகிற திருமணத்தை பற்றி சொல்லுகின்ற காதை அது. இருவருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. கோவலன் கண்ணகியினுடைய கரங்களை பற்றி வளர்க்கப்பட்ட தீயை மும்முறை சுற்றி வருகிறான். அடிகள் சொல்லுகிறார், இந்த காட்சியை காணுங்கள், காணுகின்ற உங்களுடைய கண்கள் கொடுத்து வைத்தவை, மிகப்பெரிய நோன்பு செய்தவை, இல்லை என்றால் இந்த அருங்காட்சியை நீங்கள் காண முடியாது என்று சொல்லுகிறார். மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவலம் செய்வது காண்பார் கண் நோன்பு என்னை. இப்போது நமக்கு ஒரு வினா எழலாம். எல்லா திருமணங்களிலும் தீ வளர்க்கப்படுகிறது. அந்த புனித தீயை கணவனும் மனைவியும் இணைந்து சுற்றி வருவது என்பது இயல்பாக நடைபெறுகிற ஒன்று. இங்கு மட்டும் என்ன சிறப்பு என்று ஒரு வினாவை நாம் எழுப்பலாம். சிறப்பு இருக்கிறது. ஏனென்றால் இப்போது ஒரு சிறுமியாக உலகம் அறியாதவளாக தன் கணவனுக்கு பின்னால் தலை குனிந்து நாணத்தோடு இந்த தீயை சுற்றி வருகிறாளே, இந்த பெண் தான் பின்னால் மதுரையில் பேரூறு கொண்டு நிற்கப் போகிறாள். அவள் எந்த தீயை வணங்கினாளோ அதே தீக்கடவுள் அங்கி கடவுள் அக்கினி தேவன் அவளுக்கு முன்னால் வந்து நிற்கப் போகிறான். அன்னையே எனக்கு ஆணையிடு, உன் ஆணையை நிறைவேற்றுவதற்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு காலம் வரப்போகிறது. யாரிடம்? இப்போது இந்த தீயை வலம் வருகின்ற இந்த சின்னஞ்சிறு பெண்ணிடம். எனவேதான் இப்போது இந்த காட்சியை உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டால் இந்த காட்சியை காண்பதற்கு வந்திருக்கின்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று இளங்கோவடிகள் சொன்னார். ஒரு பெண்ணினுடைய அற்புதமான வளர்ச்சியை அவள் என்ன சாதித்து காட்டுவாள், அவளிடையே அடங்கி கிடப்பது எத்தகைய பேராற்றல் என்பதை காட்டிய அற்புதமான காப்பியம் சிலப்பதிகாரம். கோவலன் கண்ணகி வாழ்க்கை இனிமையாகத்தான் சென்றது. ஆனால் மாதவியை எப்போது பார்த்தானோ கண்ணகியை மறந்து போனான். விடுதல் அறியா விருப்பின நாயினன் வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்தன் அடிகள் சொன்னார். துறந்து போயிருந்தால் பரவாயில்லை, ஆனால் ஒரே நகரத்தில் இருந்த போதும் கூட மனைவியை எண்ணி பார்க்காமல் மறந்து போவது என்பது எத்தகைய பெரிய கொடுமை! இந்த புறக்கணிப்பை தாங்கிக் கொண்டவள்தான் கண்ணகி. இப்போது ஒன்று கேட்கலாம், எதிர்த்து போராடக்கூடாதா? அடிமையா பெண்? இளங்கோவடிகள் ஒருபோதும் அப்படி படைக்கவில்லை. அடங்க வேண்டிய நேரத்தில் அடங்கி இருத்தல் வேண்டும் என்றுதான் காட்டுகிறார். எல்லாம் இழந்து திரும்பி வருகிறார். குன்றமனைய பொருளை தொலைத்தேன், நான் நாணுகிறேன் என்று சொன்னபோது புன்முறுவலோடு சொன்னாள், கவலைப்படாதீர்கள், என்னுடைய சிலம்புகள் இருக்கின்றன. சிலம்புல கொண், இந்த சிலம்புகளை கொண்டு விற்று பொருளீட்டி வாழ்க்கையை தொடங்குவதற்காக விடியும் முன்னரே அவளை அழைத்துக் கொண்டு மதுரைக்கு ஏகிறான் கோவலன். கண்ணகி இதுவரை மண்மகளை மிதித்தவள் அல்ல, வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலள். அத்தகைய பெண் இன்று கணவன் பின்னால் செல்லுகிறாள். புகார் நகர கோட்டையை விட்டு சென்றவுடனேயே கணவனிடத்தில் கேட்கிறாள், மதுரை வந்து விட்டதா? எத்தகைய பேதமை பார்த்தீர்களா? உலகம் அறியாத ஒரு பெண் என்று காட்டுகிறாள். ஆனால் இவளிடத்தில் தான் எத்தனைய பேராற்றல் இருந்தது. மதுரைக்கு செல்லுகிறார்கள். அங்கே மாதரி வீட்டில் தங்குகிறார்கள். கணவனுக்கு அவள் உணவு பரிமாறுகிறாள். அந்த உணவை உண்டு கொண்ட கோவலன் கண்ணீர் வழிய சொல்கிறான், எத்தகைய கொடுமைகள் நான் உனக்கு இழைத்தேன், ஆனால் எல்லாம் மறந்து இன்று என் பின்னால் வந்திருக்கிறாயே, என்னை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்போது கண்ணகி நாகரிகமாக சொல்லுகிறாள், நீங்கள் செய்தது தவறு, சாதாரண தவறல்ல. உங்கள் பெற்றோர்கள் மனம் வருந்த, என்னை கண்டு அவர்கள் வாட, அவர்களுக்காக நாம் பொய்யாக சிரிக்க இத்தனைக்கும் நீங்கள் காரணமானீர்கள். போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்று கணவனிடத்தில் சொல்லுகிறாள். எப்போது எப்போது ஒருவனிடத்தில் சொல்ல வேண்டுமோ அப்போது காலம் அறிந்து இடம் அறிந்து சொல்வது என்பதுதானே சரி. கோவலன் சிலம்பு விற்க சென்றான், கொலைப்பட்டான். செய்தி கண்ணகிக்கு தெரிந்தது. இதுவரை நாம் பார்த்த கண்ணகி வேறு, இனி பார்க்க இருக்கின்ற கண்ணகி வேறு. கணவனுடைய மேனியில் அழுது புரண்டவளாய் மீதி இருக்கின்ற ஒற்றை சிலம்போடு பாண்டியனுடைய அரண்மனைக்குள் போகிறாள். மேனி எல்லாம் குருதி படிந்திருக்கிறது. விரிந்த கூந்தல், சினமிக்க கண்கள், தீப்பொறி பறக்கின்றன. கையில் ஒற்றை சிலம்பு. பாண்டியனுடைய அரண்மனைக்குள் போகிறாள். பாண்டிய மன்னன் என்ன கேட்டான் தெரியுமா? நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய், யாரையோ நீ மடக்கொடியோய். பாண்டியன் தவறு செய்தவன் தான், ஆனால் அவன் கெட்டவன் அல்ல, தீயவன் அல்ல, நியாயம் தவறி செயல்படுகின்றவன் அல்ல. இந்த இடத்தில் விளையாடியது விதி என்பார் அடிகள். எனவேதான் அவனுக்கு என்ன தெரிந்திருக்கிறது பார்த்தீர்களா? கண்ணகியினுடைய விரிந்த கூந்தல் தெரியவில்லை, குருதி படிந்த ஆடை தெரியவில்லை, சீற்ற மிகுந்த கண்கள் தெரியவில்லை. அந்த கண்களில் இருந்து வழிகின்றதே ஒரு துளி கண்ணீர், அதுதான் அவன் கண்ணில் தெரிகிறது. நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய், யாரையோ நீ மடக்கொடியோய். என் முன்னால் அழுது கொண்டு நிற்கிறாயே, நீ யாரம்மா? ஒரு தந்தை மகளிடத்தில் கேட்கின்ற பரிவோடு கேட்கிறான். ஒரு நல்ல அரசன் குடிமக்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் காக்கின்றவனாக இருக்க வேண்டும் என்பதை இளங்கோவடிகள் காட்டுகிறார். கண்ணகி எத்தனை திறத்தோடு பேசுகிறாள் பார்த்தீர்களா? மன்னனை மன்னனாகவே கருதவில்லை. தேரா மன்னா, அறிவற்ற மன்னவனே என்கிறாள். நத்திரம் படரா கொற்கை வேந்தே என்று தன்னுடைய கையில் கொண்டு வரப்பட்ட சிலம்பை உடைத்து எரிய மணி அவன் வாயில் தெரித்தது. மணிகண்டு அவன் சொல்லுகிறான், யானோ அரசன், யானே கள்வன், மன்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது, கெடுக என் ஆயுள் என்று தன்னுடைய உயிருக்கு ஆணையிட்டான். உயிர் பிரிந்தது. ஒரு மன்னன் உயிர் போகட்டும் என்று தன்னுடைய உயிருக்கு ஆணையிடுகிறான். அந்த உயிர் பிரிந்தது என்றால் இந்த நாட்டு மன்னர்கள் மக்களின் மீது மட்டும் ஆட்சி செலுத்தியவர்கள் அல்ல, தங்களுடைய ஆன்மாவின் மீதே ஆட்சி செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் கண்ணகியினுடைய சீற்றம் தணிந்ததா? தவறு செய்யாத என் கணவனை கொன்ற இந்த மதுரையை எரித்தே தீருவேன் என்று சீற்றத்தோடு வெளியே வந்து நிற்கிறாள். இப்போதுதான் அவளுக்கு முன்னால் அக்னி தேவன் வந்து நிற்கிறான். அன்னையே, இந்த நகர் எரிக்கப்பட வேண்டும் என்று முன்பே ஒரு நிலை உண்டு, நீ ஆணையிடு. அந்த சீற்றத்திலும் தாங்க முடியாத துயரத்திலும் ஒட்டுமொத்தமாக அழிந்து போகட்டும் என்று கண்ணகி சொல்லவில்லை. நீ நல்லோரை விட்டுவிடு, தீத்திரத்தார் பக்கமே சேர்க. நீ எரிக்க வேண்டும், அழித்து விட வேண்டும், இந்நகரை எரித்து சாம்பலாக்கி விடு. ஆனால் யாரை எரிக்க வேண்டும் தெரியுமா? தீத்திரத்தாரை எரி, நல்லோரை, சான்றோரை, குழவிகளை, பசுக்களை, பத்தினி பெண்டிரை ஒருபோதும் தீண்டி விடாதே என்று அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய அறத்தன்மையை இழந்து விடவில்லை. சிலப்பதிகாரம் என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு பெண்ணினுடைய நெஞ்சினுள்ளும் ஒரு தீ இருக்கிறது. அந்த தீ அளவாக இருக்கிற போது அது நம் வீட்டு சமையல் அறையில் உணவை பக்குவப்படுத்துகிற தீயாக எரியும். ஆனால் தேவைப்பட்டால் அதே தீ நகரையே சுட்டு எரிக்கின்ற, கொழுந்து விட்டு எரிக்கின்ற பேரக்கினியாகவும் மாறும். அவளுக்குள் அந்த ஆற்றல் இருக்கிறது என்று பெண்மையின் சிறப்பை காட்டுவதற்காக படைக்கப்பட்டதுதான் சிலப்பதிகாரம். எனவேதான் ஒரு பெண்மையின் வடிவாக தெய்வமாகவே அவள் வணங்கப்பட்டாள். மன்னர்கள் அவர்களை வணங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சிலம்பிற்கு பின் வந்தது மணிமேகலை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. மணிமேகலை என்று நினைக்கிற போதே நம்முடைய நெஞ்சில் எது தோன்றுகிறது? அமுத சுரபியை கையில் ஏந்தி யாரெல்லாம் பசியால் பட்டினியால் வாடுகிறார்களோ அவர்களுடைய பசியை தீர்க்கின்ற ஒரு பெண்ணினுடைய உருவம் அல்லவா நம் கண்முன்னால் எழுகிறது. கேட்கலாம், இந்த அமுத சுரபி ஒன்று மணிமேகலைக்கு மட்டும் சொந்தமா? இதற்கு முன்னால் ஆபுத்திரன் கையில் இருந்தது தானே? உண்மைதான், ஆபுத்திரனிடம் இருந்துதான் மணிமேகலை பின்னர் அதை பெற்றாள். ஆனால் ஆபுத்திரனிடம் இருந்தபோது அந்த அமுத சுரபி என்ன நன்மையை செய்ததோ அதைவிட பல மடங்கு நன்மையை மணிமேகலை கையில் இருக்கும் போது செய்தது. ஒரு பெண் ஆண் துணையின்றி வாழ முடியும் தேவைப்பட்டால், எப்போதும் என்று சொல்லவில்லை. ஒரு நிலை ஏற்படுமானால் அவளால் அப்படியும் ஒரு தவ வாழ்க்கை வாழ முடியும். தவத்தை பொறுத்தவரையில் பெண் எந்த ஆணுக்கும் பின்தங்கியவள் அல்ல. ஒன்று சொல்வதுண்டு, புத்தர் பெருமான் புத்தர் சங்கத்தை தொடங்கிய போது ஆரம்ப காலத்தில் பெண்களை இணைத்துக் கொள்வதற்கு அவர் விரும்பவில்லையாம். ஏனென்றால் அவர்கள் தவத்திற்கு இடையூறாக இருப்பார்கள் என்று கருதியதாக சொல்லப்படுவதுண்டு. மிகுந்த வலியுறுத்தலுக்கு பிறகுதான், தன்னுடைய முதுமை காலத்தில் தான் புத்த சங்கத்தில் புத்த பிட்சுணிகள் அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் அப்படி ஒரு புத்த துறவியாக இருந்தால் எப்படி இருத்தல் வேண்டும்? ஒரு பெண் வெறுமனே தன்னுடைய ஆண்மை ஈடேற்றத்திற்காக மட்டும் பாடுபடுபவள் அல்ல. அவளுடைய துறவு என்பது சமூக நலனுக்காக, இங்கு வாடுகின்ற அத்தனை மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக. எத்தனையோ பேர் சிறைச்சாலையில் இருந்தார்கள். ஒருவேளை வெளியே வருகிற போது அவர்கள் மனம் திரிந்தி அறச்சான்றோராக மாறியிருக்கலாம். ஆனால் ஒரு மணிமேகலை சிறை கோட்டத்தையே அறக்கோட்டமாக மாற்றினாள் என்றால் அத்தகைய பேராற்றல் ஒரு பெண்ணுக்குள் இருக்கிறது என்று காட்டுவதற்காகத்தானே. பின்னால் சேக்கிழார் பெருமான் வந்தார். பெண்ணை பற்றி சொல்லுகிற போது சொன்னாள், அவள் யார் தெரியுமா? மனை அறத்தின் வேர். ஒரு அழகிய மாமரத்தின் கீழ் நிற்கிறோம். அந்த மாமரம் பூத்து குலுங்கி காய் கனிகளோடு நிறைந்து இருக்கிறது. படர்ந்து விரிந்து இருப்பதால் அதனுடைய நிழல் அற்புதமான குளிர்ச்சியை அதன் கீழ் இருப்பவர்களுக்கு தருகிறது. அந்த மரத்தில் பறவைகள் கூடு கட்டுகின்றன. பசித்து வருவோர்க்கு இனிய பழங்களை அந்த மரம் தருகிறது. ஆகா, இந்த மரம் எத்தகைய சிறப்பானது என்று எல்லோரும் போற்றுகிறோம். ஆனால் மறந்துவிடக் கூடாது, அந்த மரம் தழைத்து நிற்பதற்கு, பல கிளைகள் கொண்டு நிற்பதற்கு, புத்தம் புதிய இலைகளை தாங்கி நிற்பதற்கு, அது சுவை மிகுந்த கனிகளை தருவதற்கு ஆதாரமாக எது இருக்கிறது தெரியுமா? வேர். அந்த வேர் இல்லை என்றால் மரத்திற்கு இந்த சிறப்பு இல்லை. இப்போது இப்படி ஒரு கேள்வி சிலருடைய நெஞ்சில் எழலாம். மனையறத்தின் வேர் என்று ஒரு பெண்ணை சொன்னதால் அவள் எப்போதுமே கீழேதான் இருக்க வேண்டுமா? இல்லை, இல்லை, இந்த பார்வை சரியான பார்வை அல்ல. நாம் ஒரு ஓமையை சரியான நோக்கோடு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மரத்திற்கு உயிராக இருப்பது எப்படி வேரோ, அதே போல ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பது பெண் என்றுதான் பொருளே தவிர, அவள் கீழே இருத்தல் வேண்டும் எப்போதுமே ஆண் சிறப்பை பெற வேண்டும், பெண் கீழாக இருக்கக்கூடியவள் என்பதாக ஒருபோதும் கருதிவிடக் கூடாது. மனை அறத்தின் வேர் என்று அவர் சொன்னார். இப்போது நான் ஒரு நிகழ்ச்சியை நினைவுபடுத்துகிறேன். அமெரிக்க குடியரசு தலைவராக ரீகன் இருந்தபோது அவர் மனைவி நான்சி ரீகன் இந்தியாவிற்கு வந்தார். இந்தியாவிற்கு வந்து சில நாள் தங்கிய பிறகு திரும்பி செல்லுகிற போது அவரிடத்தில் கேட்டார்கள், எங்கள் நாட்டில் உங்களுக்கு எது பிடித்தது? இங்கே அழகிய கோட்டைகள் இருக்கின்றன, உயர்ந்த கோவில்கள் இருக்கின்றன, எழில்மிகு தாஜ்மஹால் இருக்கிறது, கங்கை போன்ற அற்புதமான நதிகள் ஓடுகின்றன, உங்களுக்கு பிடித்தது எது? அந்த பெண்மணி மிக பெருமையாக சொன்னார்கள், உங்கள் இந்தியர்களுடைய குடும்ப வாழ்க்கை, நீங்கள் இணைந்து வாழுகிறீர்களே, இத்தகைய குடும்ப வாழ்க்கையை நான் வேறு நாடுகளில் கண்டதில்லை. குடும்பத்திற்காக ஒரு பெண் உழைப்பது, அந்த பெண்ணை தாயாக போற்றுவது, அவள் அந்த குடும்பத்தின் ஆதார சக்தியாக இருப்பது, கூடி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, இது அற்புதமானது. விலங்குகள் கூட்டமாக வாழும், கூடி வாழ்வது என்பது மனிதர்களுக்கு மட்டுமே சாத்தியம். கூடி வாழ்வது என்பது என்ன? தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய விருப்பங்கள் மட்டுமே நிறைவேற வேண்டும் என்பது இல்லாது, பிறருக்காக தன்னுடைய ஆசைகளை விட்டு கொடுத்து அவர்களுடைய எண்ணங்களை ஈடேற்றுகிற வகையில் ஒருவருக்கொருவர் இணங்கி வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே, இந்த வாழ்க்கைக்குத்தான் கூடி வாழ்தல் என்று பெயர். அப்படி கூடி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நான் உங்கள் மண்ணில் பார்த்தேன், இந்த குடும்ப வாழ்க்கைதான் என்னை மிகவும் கவர்ந்தது என்று சொன்னவர்கள் அமெரிக்கா சென்ற பிறகு அங்கு ஒரு அறைகூவல் விடுத்தார்கள். அமெரிக்க பெண்களே, ஒன்று சேருங்கள், இந்திய பெண்மையை பாருங்கள், நாம் அனைவரும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்று சொல்லி ஒரு இயக்கம் தொடங்கினார்கள். அந்த இயக்கத்தின் பெயர் என்ன தெரியுமா? ரிட்டர்ன் டு இந்தியன் விமன்ஹுட், இந்திய பெண்மையை நோக்கி திரும்புவோம். இப்போது சேக்கிழார் சொன்னார் அல்லவா, மனையறத்தின் வேர், இது எத்தகைய ஆழமிக்க செறிவுமிக்க பொருளை உட்கொண்டிருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். இந்த நேரம் அனைவரும் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கிற நேரம், நாமெல்லாம் ஆண்கள் பட்டாம்பூச்சிகளைப் போல பறந்து திரிந்தவர்கள், இப்போது வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிற போது எத்தகைய ஒரு சோர்வும் மனத்தளர்ச்சியும் வருகிறது பார்த்தீர்களா? ஆனால் காலங்காலமாக நமது தாயும் நமது பாட்டியும் இதுபோன்று நான்கு சுவர்களுக்குள் தானே வாழ்ந்தார்கள். ஒருவேளை இன்று நமது சகோதரி, நமது மகள் சிறுபான்மையினர்தான் வெளியே வந்திருக்கலாம். அதற்கு முன்பு அப்படி வெளியே வந்தாலும் கூட அலுவலகம் முடிந்த பிறகு மறுபடியும் அவர்கள் வீட்டுக்குள் நான்கு சுவர்களுக்குள் தானே முடங்கிக் கொள்ளுகிறார்கள். அப்படியானால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எத்தகைய தவ வாழ்க்கை என்பது இப்போது ஆண்களுக்கு புரிகிறதா? ஒரு மூன்று மாத காலம் வீட்டிற்குள் இருப்பதற்கு முன்பே நாம் தரையில் போட்ட மீனை போல துடித்து போகிறோமே. ஆனால் வாழ்நாள் முழுமையும் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னை கரைத்துக் கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நம்முடைய பெண்கள் வாழ்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு ஆண்மகனும் எண்ணி பார்க்க வேண்டாமா? மனையறத்தின் வேர் என்று சொன்ன சேக்கிழார் பெருந்தகை நினைத்து பார்த்து அற்புதமாக உருவாக்கி தந்ததுதான் இந்த ஆற்றல் மிகு சொற்றொடர். பின்னால் ஒரு மாபெரும் காப்பியத்தை கவி சக்கரவர்த்தி கம்பர் தருகிறார். ராமாயணம் கற்றறிந்த அறிஞர்கள் சொல்வதுண்டு, இது ராமாயணம் என்று சொல்வதை விட சீதாயணம் என்று சொல்லலாம் என்று சொல்வதுண்டு. சிறையிருந்தால் ஏற்றம் கூறுவது ராமாயணம் என்று வைணவம் பேசும். ராமனும் சீதையும் சந்திக்கக்கூடிய காட்சியை பாருங்கள். மிதிலை நகர் விஸ்வாமித்திரர் அழைத்து வர ராமன் தன் தம்பி இலக்குவனோடு மிதிலை நகருக்குள் வருகிறான். உப்பரிகையில் நிற்கிறாள் சீதை, மேலிருந்து கீழே பார்க்கிறாள். நினைவில் கொள்ளுங்கள், மேலிருந்து கீழே பார்க்கிறாள். நடந்து செல்லுகிற ராமன் ஏதோ ஒரு உணர்வு தூண்ட மேல் நோக்கி பார்க்கிறான். சீதை குனிந்து பார்க்கிறாள், ராமன் நிமிர்ந்து பார்க்கிறான். அவளை மேலே நிறுத்தி ராமனை வீதியில் தான் நிறுத்தினாள். யார் ராமன்? கம்பரை பொறுத்தவரையில் மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன். ஆனால் அவன் அவன் வாழ்க்கை துணைவியை பார்க்கிற போது அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். ராமா, நீ யாராக இருப்பினும் சரி, உன்னுடைய துணைவி உன்னை விட ஒரு படி மேலே நிற்பவள் என்று காட்டுகின்ற ஒரு குறியீடாகத்தான் அவளை உப்பரிகையில் நிறுத்தி ராமனை வீதியில் நிறுத்தினான். திருமணம் முடிகிறது என்று நாடாள வேண்டுமோ அன்று ராமன் காட்டிற்கு ஏக வேண்டிய நிலை. மலர்ந்த முகத்தோடு ராமன் வருகிறான். சீதையிடம் இருந்து விடைபெற வேண்டும். சீதை என்ன கனவில் இருப்பாள்? இனி நான் இந்த மண்ணினுடைய பட்டத்து அரசி, என் கணவன் மாபெரும் மன்னனாக முடிசூடப் போகிறான். அப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான எண்ணம் வருவது ஒன்றும் தவறில்லை அல்லவா? அந்த நேரத்தில் மரவுரியோடு வருகிற ராமனை பார்த்து அதிர்ந்து போகிறாள். இப்போது ராமன் சொன்னான், சீதா 14 ஆண்டுகள், 72 ஆண்டுகள், அவ்வளவுதாம்மா. இந்த சின்ன குழந்தையை ஏமாற்றுவது போல சொல்லுகிறான். நான் காட்டிற்கு சென்று வருகிறேன், நீ இங்கே தாயரோடு இரு. சீதையை நிலை என்ன என்பதை கம்பன் சொல்வார். தன் கணவனுக்கு மகுடம் இல்லையே என்று அவள் கலங்கவில்லை. மகுடம் இல்லை என்றாலும் நாட்டில் வாழ்கிற வாழ்க்கை இல்லையே என்று கூட அவள் கலங்கவில்லை. காட்டிற்கு போகிறானே என்பதற்காக வருந்தவில்லை. நாயகன் பணம் நன்னல் உற்றான் என்றும் மேய மண் இழந்தான் என்றும் விம்மலள், நீ வருந்தலை நீங்குவன் யான் என்ற தீய பெஞ்சொல் செவி சூட தேம்புவாள். எத்தகைய சொல்லாட்சி பாருங்க. அன்பே, நீ இங்கே இரு, நான் காட்டிற்கு செல்லுகிறேன், உன்னை பிரிந்து செல்லுகிறேன் என்று சொன்ன சொல் சீதையினுடைய செவியை சுட்டதாம். நீ வருந்தலை நீங்குவன் யான் என்ற தீய பெஞ்சொல் செவி சுட தேம்புவாள். இப்போதுதான் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. இந்த கோசல நாடு இல்லை என்பதற்காக வந்த அழுகை அல்ல, தன் கணவன் மன்னனாக ஆகவில்லையே என்பதற்காக வந்த அழுகை அல்ல, உன்னை பிரிகிறேன் என்று சொன்னானே அது தாங்க முடியாது வந்த அழுகை. ராமனை பார்த்து ஒன்றுதான் சொன்னாள், என் பிரிந்தபின் இன்பம் கொலோ, என்னை விட்டு பிரிவீர்களானால் அது உங்களுக்கு இன்பமா? ராமனால் எந்த பதிலும் பின்னால் பேச முடியவில்லை. வா என்னோடு என்று அழைத்து செல்லுகிறான். மகிழ்ச்சியோடு அவன் பின் செல்லுகிறாள். இன்றும் நம் ஊரில் என்ன சொல்லுகிறோம்? ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி. எனவே நாம் எங்கே வாழ்கிறோம் என்பது எதை பொறுத்தது தெரியுமா? இடத்தை பொறுத்தோ சூழ்நிலையை பொறுத்தோ அல்ல, நம் மனதை பொறுத்தது. நம்முடைய மனம் மட்டும் சரியாக இருக்குமானால் எந்த இடத்திலும் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். சீதையை பொறுத்தவரையில் ராமன் எங்கு இருக்கிறானோ அதுதான் அவளுக்கு அயோத்தியாக மாறும் என்றால் இதுதான் அந்த அன்பின் பிணைப்பு. அவர்கள் இருவரும் வாழ்ந்த வாழ்க்கையை கவி சக்கரவர்த்தி அருமையாக காட்டுவார். எங்கே தெரியுமா? கோதாவரி நதிக்கரை. ராமனும் சீதையும் அருகருகே அமர்ந்திருக்கிறார்கள். கோதாவரி நதியில் அன்னங்கள் நீந்தி கரையில் வந்து நடந்து செல்கின்றன. நடை அழகிற்கு அன்னத்தை சொல்வது என்றும் ஏற்புடையதான ஒன்று. அந்த அன்னங்கள் நடந்து செல்லுகின்றன. அன்னத்தின் நடையை பார்க்கிறான் ராமன். சீதையை பார்த்தான். அவன் முகத்தில் மெல்லிய புன்முறுவல். அப்போது ஆணும் பெண்ணுமாக களிரும் பிடியுமாக இரண்டு யானைகள் வருகின்றன. அந்த யானைகள் தண்ணீரை அருந்திய பிறகு அந்த ஆண் யானை கம்பீரமாக நடந்து செல்லுகிறது. அந்த நடையை பார்த்த சீதை ராமனை பார்த்து சிரித்தாள். அது புதியதோர் முறுவலாக இருந்ததாம். ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையதாகும். சீதை தன் நடையை பார்த்து சிறியதோர் முறுவல் செய்தான். மாதவள் தானும் ஆண்டு நீர் உண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் பூத்தாள். இந்த அன்னம் உன் நடையின் முன்னால் தோற்றுவிட்டது என்பது ராமனுடைய சிரிப்பின் பொருள். அது சிறிய முறுவல். இதோ கம்பீரமாக செல்கிறதே இந்த யானை, அது உங்கள் நடையின் முன்னால் தோற்று போகிறது என்று சொல்லி சீதை சிரித்தாளாம். அது புதிய முறுவலாம். அதாவது உள்ளத்தில் அன்பு இருந்தால் ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் அது புதிது புதிதாகத்தான் தோன்றும். இதுதான் காதல் வாழ்வின் வெளிப்பாடு. இதே சீதை ராவணனால் சிறை வைக்கப்பட்டாள். 10 மாதங்கள் தன்னம் தனியாக அவள் தவம் இருக்கிறாள். எந்த திசையிலிருந்தும் தன் கணவன் வருவான் வருவான் என்று 4 திசைகளையும் அளக்கின்ற கண்ணனாக இருக்கிற போதுதான் அவள் முன் அனுமன் போய் நிற்கிறான். ராமன் தந்த கணையாளியை கொடுத்து நான் ராமனின் தூதன் என்று அறிமுகப்படுத்திய பிறகு அவன் சொன்னான், அன்னையே, இந்த கொடியவர்களிடத்தில் உன்னை விட்டு செல்வதற்கு என்னால் முடியாது. என் தோளின் மீது ஏறு, உன்னை கொண்டு ராமனின் முன் சேர்க்கிறேன். அப்போதுதான் சீதை அவனை பார்த்து அந்த சோகத்திலும் சிரித்தாள். மகனே, ஏதோ என்னால் முடியாது என்பதாக நினைத்தாயா நீ? இந்த இலங்கை மட்டுமா? அத்தனை உலகங்களையும் என் ஒரு சொல்லால் சுடுவேன். ஏன் செய்யவில்லை தெரியுமா? அது என் கணவனுக்கு பெருமை அல்ல. அல்லல் நீத்த இலங்கை அது ஆகுமோ? எல்லை நீத்த உலகம் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன். அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன். இந்த அல்லல் மாக்கள் இலங்கை இருக்கிறதே, இது எனக்கு பெரிதா? உலகையே நான் சுட்டெரிப்பேன் ஒரு சொல்லால். அத்தகைய ஆற்றல் இருந்தும் தன் கணவனுக்காக அடங்கி இருந்தாள் அல்லவா, அது பெரிது. எனவேதான் அனுமன் சீதையை பார்த்த பிறகு ராமனை பார்த்தான். அனுமனுக்கு ராமதாசன் என்று பெயர், ராமனின் அடிமை. ஆனால் சீதையை பார்த்த பிறகு ராமனுக்கு முன்னால் காலை நீட்டி சீதை இருக்கிற திசை நோக்கி வணங்கி ராமனிடத்தில் சொன்னான், ராமா உனக்கு பெருமை உண்டு. என்ன தெரியுமா? நீ மனுவினுடைய குலத்தில் பிறந்தவன். மாந்தாதாவும் சிபியும் திலீபனும் உன்னுடைய முன்னோர்கள் என்று நீ பெருமை கொள்கிறாய் அல்லவா. ஆனால் உண்மையை கூறவா? உன் குலத்தின் பெருமை எப்போது உன்னதாகனது தெரியுமா? என்று என் தாய் சீதை உனக்கு மனைவியாக உங்கள் வீட்டில் அவள் காலடி எடுத்து வைத்தாளோ அன்றுதான் உன்னுடைய குலப்பெருமை நிலை பெற்றது. அவள் பிறந்த குலம் வாழ்ந்தது. அவள் மகனாகிய என்னுடைய குலமும் சிறப்பு பெற்றது. உன் குலம் உன்னதாக்கி உயர்வுகள் ஒருத்திக்காய தன் குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான் வன்குலத்தை கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கும் தந்தாள். என் இனி செய்வது எம் ஆய்? ஒரு குலத்தினுடைய பெருமை என்பது ஆணினால் அல்ல, பெண்ணினால். அதனால் தான் தவறாக கருதாதீர்கள். இது ஏதோ அடிமைத்தனம் என்று கருதி விடாதீர்கள். ஒரு இரண்டு குழந்தைகள், பெண் குழந்தைகளை பெற்ற தந்தை என்ற பாசத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே செல்லுகிற போது அவள் மட்டும் செல்லவில்லை, அவளோடு அவள் குடும்பத்தின் மானமும் செல்லுகிறது. அவள் ஒழுங்காக வீட்டிற்கு திரும்பி வந்தால் அந்த வீட்டின் மானம் காக்கப்படுகிறது. அவள்தான் அந்த வீட்டினுடைய குல தேவி என்பதை தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ராமாயணம் இதைத்தான் நமக்கு காட்டுகிறது. வாழ்க்கை என்பது எப்படி இருத்தல் வேண்டும்? சீதை யார் தெரியுமா? கற்பின் கனலி. சுவாமி விவேகானந்தர் பின் சொல்வார், நான் ராமனின் மகன் உண்மை, ஆனால் சீதையின் மகன் என்று சொல்லுகிற போதுதான் என் தலை நிமிர்கிறது. சீதையை நீங்கள் வேறு எங்கும் தேடாதீர்கள். வீட்டிற்கு சென்று அம்மா என்று அழைக்கிறீர்களே, அந்த தாயை பாருங்கள். அவள் சீதை. அண்ணா என்று அழைத்து ஓடி வருகிறாளே, தங்கையின் முகத்தை பாருங்கள், அவள் சீதை. பாசமெல்லாம் உங்கள் மீது கொட்டி வாழ்க்கையை பொருள் உள்ளதாக ஆக்கியிருக்கிறாளே அன்பு மகள், அவள் சீதை. கரம் பிடித்து உன்னோடு வாழ்வதற்காக வந்து நிற்கிறாளே அந்த அன்பு மனைவி சீதை. சீதை வேறு எங்கும் இல்லை, நம் வீட்டில் தான். அதனால்தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள், இந்திய பெண்மைக்கு கொடுக்கப்பட்ட வடிவம் தான் சீதை. சீதா இஸ் தி எம்பாடிமெண்ட் ஆஃப் இந்தியன் விமன்ஹுட். இந்திய பெண்மைக்கு நீங்கள் ஒரு வடிவம் கொடுப்பீர்களானால் அந்த வடிவம் தான் சீதை. எனவேதான் கம்பன் அவளை காட்டுகிற போது கற்பின் கனலியாக, இன்னும் சொல்ல போனால் கதையின் நாயகனாகிய ராமனை விட பல மடங்கு மேம்பட்டவளாக அவளை படைத்து காட்டியிருக்கிறான் என்றால் ஒரு ஆதர்ச பெண்மை எத்தகையது என்பதை ராமாயணம் காட்டுகிறது. ஒன்றை நான் ஒத்துக்கொண்டாக வேண்டும், பின்னால் சிற்றிலக்கியங்கள் காலங்கள் வந்தபோது பெண்மை சற்று குறைத்து மதிப்பிடப்பட்டது என்பது உண்மை. உலாக்களும் தூதுகளும் வந்தபோது அன்று இருந்த குறுநில மன்னர்களுடைய இச்சைக்காக பெண் என்பவள் ஒரு போக பொருள் என்பது போன்று காட்டினார்கள். ஏனென்றால் அன்று இருந்த வாழ்க்கை சூழல் அத்தகையது. அதை நாம் புறந்தள்ளி விடலாம். இப்படி காட்டவில்லையா என்று நீங்கள் கேட்பீர்களானால் காட்டியிருக்கிறது. உண்மை, பெண்ணாகி வந்ததொரு மாய பிசாசு என்றெல்லாம் பாடியிருக்கிறார்கள், நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனால் அது சிறுபான்மை என்பதால், அதுவல்ல தமிழ் இலக்கியத்தினுடைய நெறி என்ற காரணத்தினால் அவற்றை நாம் புறந்தள்ளி விடலாம். ஏனென்றால் எது சத்தியமானதோ அதுதான் காலம் கடந்து நிற்கும் என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் பேச வேண்டும். அந்த குறைபாட்டையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். பின்னர் 20ஆம் நூற்றாண்டு மலர்ந்தது. அற்புதமான கவிஞனாக பாரதி வந்தார். பெண்மையை எப்படி காட்ட வேண்டுமோ அப்படி காட்டினார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கு இழைப்பில்லைகான் என்று ஆணித்தரமாக பேசினார். இங்கு ஒரு கேள்வி எழும், ஆண் பெண் இருவரில் யார் உயர்ந்தவர்? அன்புடன் சொல்லுகிறேன், தயவு செய்து இத்தகைய ஒரு கேள்வி கேட்கவே கூடாது. இங்கு யார் பெரியவர் யார் சிறியவர் என்பது ஒரு விவாத பொருளாகவே ஆகக்கூடாது. சில நிலைகளில் ஆண் உயர்ந்தவன், சில நிலைகளில் பெண் உயர்ந்தவள். ஆணிடத்தில் இல்லாத பல சிறப்புகள் பெண்ணிடத்தில், பெண்ணிடத்தில் இல்லாத சிறப்புகள் ஆணிடத்தில். இருவரும் இணைகிற போது வாழ்க்கை முழுமையடைகிறதே தவிர, இங்கு யார் உயர்ந்தவர் என்று இடையிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை கூடவே கூடாது. இரண்டு பேரும் உயர்ந்தவர்கள்தான். ஆனால் ஒருவரிடத்தில் இல்லாத பண்பு இன்னொருவரிடத்தில், இன்னொருவரிடத்தில் இல்லாத பண்பு அடுத்தவரிடத்தில், இரண்டும் இணைய வேண்டும். ஆண் ஆணாக இருக்க வேண்டும், பெண் பெண்ணாக இருக்க வேண்டும். ஆண் பெண்ணாக மாறிவிடக் கூடாது. ஆணோடு போட்டி போடுகிற நிலையில் பெண் ஆணாக மாறிவிட முயற்சி செய்துவிடக் கூடாது. பெண்மை அது சார்ந்து நிற்பதுதான் பெண்ணினுடைய பேரழகு, அதை மறந்துவிடக் கூடாது. பாரதி பெண்ணுக்கு ஆணுக்கு இருக்கிற எல்லா உரிமைகளும் உண்டு என்று சொன்னான். ஒருவேளை வாழ்க்கை போக்கில் ஒரு பெண் தன் கணவனை இழந்து விடுவாள் என்றால் அவள் மறுமணம் செய்து கொள்வது தவறே அல்ல என்பது பாரதியினுடைய ஆணித்தரமான கருத்து. விதவைகளுக்கு மறு விவாகம் வர வேண்டும் என்று எழுதுகிறார். ஆனால் அண்ணல் காந்தியடிகள் இந்த ஒன்றில் மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தார். அவர் என்ன எழுதினார் என்றால், இளம் வயதில் கணவனை இழந்த பெண்கள் என் குடும்பத்திலும் உண்டு. அவர்கள் என்னுடைய நெருங்கிய உறவினர்கள். அவர்கள் துயர் கண்டு நானும் கண்ணீர் வடிக்கிறேன். ஒன்று செய்யலாம், இப்போதெல்லாம் மனைவியை இழந்த ஆண்கள் மறுமணம் செய்து கொள்ளுகிறார்கள். இனிமேல் மனைவியே இழந்த ஆண்களும் மறுமணம் செய்து கொள்ளக் கூடாது என்று சொல்லலாமே தவிர, பெண்கள் மறுமணம் செய்து கொள்வதை நான் ஆதரிக்கவில்லை. பாரதிக்கு தாங்க முடியாத கோபம். எந்த காந்தியடிகளை மகாத்மா என்று வாழ்த்தினானோ அவரையே மறுத்து எழுதுகிறான். எள்ளல் தொனிக்க பாரதி எழுதுகிறார், நான் விதவைகளே கூடாது என்றால் ஸ்ரீமான் காந்தி, இப்ப மகாத்மா போயிட்டார், ஸ்ரீமான் காந்தி புருஷ விதவைகளை உருவாக்குகிறார். எத்தகைய ஒரு எள்ளல் பார்த்தீர்களா? ஏனென்றால் அவனுக்கு இந்த பெண்ணின் மீது இருக்கக்கூடிய அத்தகைய அன்பு. அவன் பாப்பா பாட்டு பாடினான். பாடுகிற போது சோர்ந்து கிடந்த தன் குழந்தையை கட்டி அணைத்து தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு அவன் பாடிய பாப்பா பாட்டில் சொன்னான், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. விளையாட்டு என்றால் தனியாக விளையாடுவதல்ல, கூடி விளையாடு பாப்பா. ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இதோடு நிறுத்தியிருந்தால் அவன் சாதாரண கவிஞன். அவன் வாழ்ந்த காலத்தில் பார்த்தான், பிறப்பின் காரணமாக ஜாதி என்ற ஒன்று உருவாக்கப்பட்டு உயர்ந்தவர் தாழ்ந்தோர் என்று இந்த சமூகம் பாழ்பட்டு நிற்பதைக் கண்டு நெஞ்சு நொந்தவன் பாரதி. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் யார் மாற்றுவது? எனவேதான் அந்த பாப்பாவுக்கு சொன்னான், சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி சொன்னால் அவள் நெஞ்சில் நிற்குமோ அப்படி சொல்லுகிறான். நாம் சொல்லுவோம் அல்லவா, அம்மா அதை தொடாத, தீ சுட்டுடும் என்று சொல்வதை போல சொல்லுகிறான். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி நிறைய உடையவர்கள் மேலோர். யார் உயர்ந்தவர்கள் தெரியுமா? பிறப்பினால் யாரும் உயர்ந்தவர் அல்ல. யாரிடத்தில் அன்பு இருக்கிறதோ, யாரிடத்தில் கருணை இருக்கிறதோ, பிற மனிதர்களை நேசிக்கின்ற மனிதநேயம் யாரிடம் இருக்கிறதோ, அவர்கள்தான் அம்மா உயர்ந்தவர்கள் என்று ஏன் ஒரு பெண்ணிடத்தில் சொன்னான் என்றால், இந்த குழந்தை நாளை குமரியாவாள், நாளை ஓர் இல்லத்தலைவி ஆவாள், நல்ல குழந்தைகளை பெற்றெடுப்பாள், அந்த குழந்தைகளை அவள் சரியாக வளர்க்கிற போது நாளை சாதியற்ற ஒரு புதிய சமுதாயம் உருவாகும், அது அவளால் தான் முடியும் என்பதால் தான் அந்த குழந்தையிடத்தில் சொன்னான், சாதிகள் இல்லை எடி பாப்பா. இப்படியெல்லாம் சொன்னாலும் இப்போது நான் பெண்ணியத்துக்கு எதிரி அல்ல, ஒருபோதும் எதிரி அல்ல. ஆனால் இன்று திருமணம் செய்யாமலேயே ஆணும் பெண்ணும் இணைந்து வாழலாம். ஒருவேளை மனம் ஒப்பவில்லை என்றால் பிரிந்து சென்று வேறு துணையை தேடிக்கொள்ளலாம் என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் வருகின்றன. ஆனால் மகாகவி பாரதி இந்த விடுதலை காதலை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கு இழைப்பிள்ளைகான் என்று சொன்ன பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? புதுமை பெண்ணை பற்றி பேசுகிற போது, காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் ஆட்சிமை செய்து மாண்புறச் செய்து வாழ்வோம் அடினாம். மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாண்புறச் செய்து வாழ்வோம் அடி. நான் புதுமை பெண், எல்லாவற்றையும் புதிதாக பார்ப்பேன், பட்டங்கள் ஆழ்வேன், சட்டங்கள் செய்வேன். ஆனால் காலங்காலமாக என் தாயும் பாட்டியும் எது உயர்ந்த மரபு என்று காப்பாற்றி வந்திருக்கிறார்களோ அந்த அறத்தின் என்று நான் ஒருபோதும் பிறழ மாட்டேன் என்று காட்டுவதுதான் உயர்ந்த பெண்மை. இதுதான் நம் வாழ்விற்கு செழிப்பை தரும், செழுமையை தரும். பின்னர் நாம் என்ன சிலவற்றை பார்க்க வேண்டும்? ஜெயகாந்தன் என்ற சிறுகதை மன்னன் வந்தார். கற்பு கற்பு என்று காலங்காலமாக சொல்லி வந்ததற்கு புதிய விளக்கம் தந்தார். கற்பு என்பது ஒரு பெண்ணின் உடல் சார்ந்ததல்ல, உள்ளம் சார்ந்தது. ஒரு கயவனால், ஒரு காமுகனால், ஒருவேளை ஒரு பெண்ணினுடைய உடல் பலவந்தமாக ஆக்கிரமிக்கப்படுமானால் அவளை கற்பு இழந்தவள் என்று சொல்வது அநீதி. அவள் இதயம் தூய்மையாக இருக்கிற வரைக்கும் அவள் கற்பு கரசிதான் என்பதை நிலைநாட்டியவர் ஜெயகாந்தன். அன்று இந்த சிறுகதை வெளிவந்த போது மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியது. கதையினுடைய பெயர் அக்கினி பிரவேசம். சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஒரு பணக்கார வாலிபனிடத்தில் கல்லூரிக்கு சென்ற ஒரு ஏழை பெண் தன் உடலை இழக்க நேரிடுகிறது. அவளுடைய தாய் இது தெரிந்து அவளை அழைத்து குளியலறையில் சென்று குடங்குடமாக அவள் தலையில் நீரை கொட்டுகிறாள். மா, நாம் மிதிக்க கூடாத ஒன்றை மிதித்து விட்டால் காலை வெட்டி விடுவதில்லை, காலை சுத்தம் செய்துவிட்டு அதை மறந்து விடுகிறோம். உனக்கு நேர்ந்தது அது போன்றுதான். இப்போது நான் உன் தலையில் ஊற்றுகிறேனே, இது தண்ணீர் அல்ல, அக்கினி. நீ அக்னி பிரவேசம் செய்திருக்கிறாய், நீ எப்போதும் தூய்மையானவள் என்று சொல்லி காட்டி கற்பு என்பதற்கு ஒரு புதிய விளக்கம் தந்தார். இங்கு இன்னொன்று சொல்ல வேண்டும். ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின். ஜெயகாந்தன் எழுதிய அற்புதமான சிறுகதை. இந்த கதையில் அவர் என்ன சொல்லியிருப்பார் என்றால், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் என்றால் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண். கற்பு நெறி என்று சொல்ல வந்தால் இது கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் என்று பாரதி சொன்னானே, அதை சொன்ன சிறுகதைதான் ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின். தன் அலுவலகத்தில் வேலை பார்க்கின்ற இன்னொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று தன்னையே தெய்வமாக கருதி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்தில் கணவன் சொல்லிவிட்டு போகிறான். ஆனால் அந்த கணவன் மாலை வீடு திரும்புகிற போது கதவை திறக்க மறுக்கிறாள் மனைவி. போய்விடு, ஒருமையில் பேசுகிறாள். இனி இங்கு நின்றால் கணவன் முகத்தில் காரி உமிழ்ந்தவள் என்ற பெயர் எனக்கு வந்துவிடக் கூடாது, என் குழந்தைகளை காப்பாற்ற எனக்கு தெரியும், போய்விடு என்று இன்னொரு பெண்ணை விரும்பிய ஆடவனை தூக்கி எறிகின்ற திண்மையை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும். திரைப்படத்தில் மிக நல்ல கருத்துக்களை சொன்ன ஒருவர் NS கிருஷ்ணன். நகைச்சுவை என்பதை அவர்தான் கற்றுத்தந்தார். நகைச்சுவை என்று கெக்கே பிக்கே என்று சிரிப்பை தருவது அல்ல. எது பார்க்கிற போது அல்லது படிக்கிற போது சிரிப்பை தந்ததோ சிறிது நேரம் கழித்த பிறகு அது சிந்தனையை தூண்ட வேண்டும். NS கிருஷ்ணன் படத்தில் ஒரு காட்சி. அந்த படத்தில் அவர் ஒரு ஜமீன்தார். முன் அறையில் கம்பீரமாக வந்து உட்கார்ந்திருப்பார். வழக்கப்படி அவருடைய துணைவி மதுரம் அம்மையார் தான் மனைவியாக நடிப்பார்கள். வா இங்கே. அந்த அம்மா வந்து கைகட்டி நிப்பாங்க. கூப்பிட்டீங்களா? ஆமா. இதோ பார், நமக்கு எவ்வளவு சொத்து இருக்கும். ஐயோ, அது சொல்ல முடியாதுங்க, கணக்கில்லாம இருக்குங்க. நமக்கு திருமணம் ஆகி எத்தனை ஆண்டுகள் ஆயிட்டு? 10 வருஷம் ஆயிட்டுங்க. பிள்ளை குட்டி இருக்கா? இல்லீங்க. இவ்வளவு சொத்தும் வாரிசு இல்லாம போலாமா? என்ன பண்ணணுங்கிறீங்க? நான் முடிவு செய்து விட்டேன், இன்னொரு திருமணம். ஐயோ, அது வேண்டாங்க, ஒரு குழந்தை தத்தெடுத்துக்கலாம். நம்ம ரத்த மாதிரி வரவே வராது. இந்த பாரு, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், யார் நல்ல மனைவி தெரியுமா, யார் கற்புடைய மனைவி தெரியுமா, கணவன் சொன்னதை அப்படியே கேட்டு நடப்பவள், அவனுடைய மனம் நோகாமல் நடக்கிறவளுக்கு பெயர் தான் நல்ல மனைவி, கற்புள்ள மனைவி. நீ கற்புள்ளவள் நம்புகிறேன், என் மனம் நோக வைக்காத, என் வார்த்தையை மீறாதே. என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, உனக்கு எவ்வளவு செல்வம் வேணும், பங்களாக்கள், எஸ்டேட் எல்லாம் எத்தனை வேணும் சொல்லு, உனக்கு தருகிறேன். ஆனால் அடுத்த திருமணத்திற்கு சம்மதித்தே ஆக வேண்டும், ஏன்னா வாரிசு வேணும். அந்த அம்மா அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு கேட்பாங்க, அப்போ சம்மதிக்கலன்னா வருத்தப்படுவீங்களா? என் மனமே புண்பட்டு போயிரும், ரொம்ப வருத்தப்படுவேன். சரிங்க, நீங்க வருத்தப்பட வேண்டாம், அடுத்த திருமணத்துக்கு தானே, உங்க வற்புறுத்தல் காரணமாக நான் சம்மதிக்கிறேன். அப்பாடாம் பார், கொஞ்சம் பொறுங்க. ஆனா ஒன்றே ஒன்று, மாப்பிள்ள மட்டும் உங்களை மாதிரி இல்லாம நல்ல பையனா பாருங்க. NS கிருஷ்ணா ஆடி போயிருவார். நீ 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 என்ன சொல்ற? ஆமாங்க, நமக்கு குழந்தை இல்லைன்னு என்ன ரெண்டாம் கல்யாணம் பண்ண சொல்றீங்க? நானும் எவ்வளவோ வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு மறுத்து பார்க்கிறேன், ஆனா உங்க மனம் புண்படும்னு சொல்றீங்க. உங்க மனம் புண்பட வேண்டாங்க, நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்ல பையனா பாருங்க. அந்த அம்மா உள்ள போயிருவாங்க. என்எஸ் கிருஷ்ணன் ஒரு திருட்டு விழி விழிப்பார். விழித்த பிறகு என்ன செய்வார் தெரியுமா? தோளில் கிடக்கிற துண்டை தூக்கி தலையில் போட்டு விட்டு உள்ளே போய்விடுவார். இது ஒரு சாதாரண நகைச்சுவையா? குழந்தை இல்லை என்று இரண்டாம் திருமணம் செய்து கொள்வதாக விரும்புகின்ற ஆண்மகனே, இதே ஆயுதத்தை உன் மனைவியின் கையில் எடுக்க முடியும். அப்படி எடுப்பாளானால் துண்டு தோல்ல இருக்காதுப்பா, தலைக்கு வந்து விடும் என்று காட்டினாரே, இதுதான் இன்றைய பெண்ணியத்தை சரியாக பார்க்கிற முறை. அதனாலதான் பட்டுக்கோட்டை என்ற மக்கள் கவிஞர் ஒரு திரைப்படத்தில் பாடினார், செய்யாத குற்றத்திற்காக கண்களை இழந்து கொலை குற்றம் சாட்டப்பட்டு நிற்கிறான் கணவன். ஆனால் அவனோ மனைவி இருக்கிற போது வேறு பெண்ணை நாடி சென்றவன். இப்போது இந்த மனைவி கேட்கிறாள், நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள்? அப்போது பட்டுக்கோட்டை அருமையாக எழுதியிருப்பார், ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் நான், அவள் இதயத்தில் கொந்தளித்த அன்புதனை கொன்றவன் நான், வாழ தகுந்தவளை வாழாமல் வைத்துவிட்டு பாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவன் நான், இத்தனை கொலைகளுக்கே ஆளாய் இருந்து விட்டேன், இனி என்ன கொலை செய்தாலும் என்னடி என் ஞான பெண்ணே என்று கேட்பார். அதாவது ஒரு மனிதனை கொன்று உடல் வேறு தலைவேறாக ஆக்குகிறார்களே, அது மட்டுமல்ல கொலை. தன்னோடு வாழ வந்த மனைவியினுடைய அன்பை, அவள் ஆசையை கொல்வது மிகப்பெரிய படுகொலை. அவள் இருக்கிற போது இன்னொரு பெண்ணை நாடி செல்வான் என்றால் அவன் பல கொலைகள் செய்த கொலைகாரன் என்று சொல்லுகிறார். இத்தனை கொலைகளுக்கே ஆளாயிருந்து விட்டேன் என்றால் இவையெல்லாம் கொலைகள் என்றார். இதுவரை என்ன சொல்லி கொடுத்தார்கள்? கணவன் என்ன வேண்டுமென்றாலும் தவறு செய்யலாம், அவன் திரும்பி வருகிற போது மலர்ந்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டு போனது போகட்டும் என்று சொல்ல வேண்டும் என்றுதானே சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் பட்டுக்கோட்டை சொன்னார், மனைவியை குழந்தையை மறந்து திரிந்தவனை வாழ்த்துவதாகாதடி, என் தங்கம் மன்னிக்க கூடாதடி என்றார். முதல் முதலாவதாக இப்படி ஒரு ஓங்கி குரல் கொடுத்தவர் பட்டுக்கோட்டை. அதுதான் இன்றைய 20ஆம் நூற்றாண்டின் பெண்ணின் நிலையாக இருக்க வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. இப்போது என்னதான் இருந்தாலும் ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், சிலர் எல்லாவற்றையும் உடைப்பது என்று முடிவு செய்து விட்டால் அது சரியானதல்ல. ஒரு பறவைக்கு கூடு என்பதுதான் பாதுகாப்பானது, கூண்டு என்பது சிறை. பெண்கள் நினைவில் கொள்ள வேண்டும், வீடு என்பது, குடும்பம் என்பது கூடுதானே தவிர அது கூண்டல்ல. கூண்டு சிறை, உடைக்கப்பட வேண்டியது, கூடு பாதுகாப்பானது. அதனால் தான் அப்துல் ரஹ்மான் சொன்னார், திரைகை மடக்காத எந்த பறவையும் கூட்டிற்குள் நுழைய முடியாது. வெளியே பறந்து திரியலாம், ஆனால் வீட்டிற்குள் வருகிற போது அந்த குடும்ப பெண்ணாக உள்ளே வந்தால்தான் அவளுடைய வாழ்க்கையும் சிறக்கும், குடும்பத்தின் வாழ்க்கையும் சிறக்கும். இது இன்றைய சகோதரிகளுக்கு அன்போடு சொல்லுகின்ற ஒன்று. தயவு செய்து குடும்ப வாழ்க்கையை கூண்டு வாழ்க்கையாக கருதாதீர்கள், இது பறவைக்கு கூடு போல மிகவும் சுகமானது. இல்ல, ரொம்ப அருமையாக அவள் பெண்ணினுடைய பெருமையை அப்துல் ரஹ்மான் சொல்வார், நாம் அவள் வழியாகவே பிரவேசிக்கிறோம், அவள் வழியாகத்தான் வெளியேறவும் வேண்டும். நாம் காணாமல் போவதும் அவளிடமே, நம்மை கண்டெடுப்பதும் அவளிடமே. பொதுவாக ஆண்களுக்கு ஒரு இயல்பு என்ன தெரியுமா? நான் எல்லா ஆண்களையும் சொல்வதாக தயவு செய்து நினைக்க வேண்டாம், என்னையும் உட்படுத்தித்தான் சொல்லுகிறேன். தாய் என்ற போது, தாய்மையை கருதுகிற போது பேரன்பு பிரவகிக்கும். அதே போன்றுதான் சகோதரி இடத்தில் மட்டற்ற பாசம் பொங்கும். மகளை பார்க்கிற போது உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று கூறத் தோன்றும். ஆனால் மனைவியை பார்க்கிற போது மட்டும் பல பேர் வேறு விதமாகவே பார்க்கிறார்கள். ஏன், அவளும் பெண்ணல்லவா? இப்போது அப்துல் ரஹ்மான் ஒரு கேள்வி கேட்டார், ஆண்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய கேள்வி இது, தாய்க்கு பின் தாரம், சரி தாரத்திற்கு பின் யார்? இந்த கேள்விக்கு பதில் என்ன? தாய்க்கு பின் தாரம், சரி. ஏனென்றால் ஒரு தாயினுடைய இடத்தை ஒரு தாரத்தால் சரி செய்ய முடியும். கண்ணதாசன் எழுதியிருப்பார் அல்லவா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற பாடலில், மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், மடிமீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும் என்று எழுதியிருப்பார் அல்லவா. அதை நினைத்து பாருங்கள், ஒரு தாரத்தால் தாயினுடைய இடத்தை நிரப்ப முடியும். தாரத்திற்கு பிறகு இந்த கேள்வி அப்துல் ரஹ்மான் எழுப்பிய அற்புதமான கேள்வி. இதை மட்டும் நாம் உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை இனிதாக அமையும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்துல் ரஹ்மான் சொல்வார், ஒருவர் நினைவை ஒருவர் கொளுத்திக் கொண்டு இருவரும் எரிவோம், மெதுவாக, நான் மெழுகுவத்தியாக நீ ஊதுவத்தியாக, இரண்டும் எரிகிறது, ஒன்று தியாகம் இன்னொன்று அன்பு. வாழ்க்கை என்பது தியாகமும் அன்பும் இணைகிற போதுதான் அங்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை மலரும். எனவே பெண்மையை போற்றுகின்ற, பெண்மையை மதிக்கின்ற ஒரு வாழ்க்கை இந்த மண்ணில் வர வேண்டும் என்று பெண்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். நேற்றை போல் அல்ல அவர்களுடைய சிந்தனைகள். நாம் பார்க்கிற போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. புதிய புதிய சிந்தனைகளை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அடங்கி கிடக்கிறவர்கள் அல்ல, எல்லைகளுக்கு உட்பட்டுத்தான் கேள்வி எழுப்புகிறார்கள். கவிதா ஜவஹர் என்கிற ஒரு கவிதையினை எழுதியிருக்கிறார், நீ எனக்கு தேவையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன், நான் உனக்கு தேவையா இல்லையா என்பதையும் நான் தான் முடிவு செய்வேன். ஒரு பெண்மையினுடைய கம்பீரமான குரலாக இருக்கிறது அல்லவா? காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய குரல் எத்தகையதாக இருக்கும் என்பதை, தன்னை உணர்ந்த ஒரு பெண்மை எப்படி சிலிர்த்து நிற்கும் என்பதை இந்த வரிகள் நமக்கு காட்டுகிறது அல்லவா? அதுதான் இந்த பெண்மை என்பதனுடைய தனி சிறப்பு. இப்போது ஒரு பெண் துணிச்சலாக சொன்னாள், நெஞ்சில் ஈட்டியை சொருகுகின்ற கவிதை, காடுகள் அழிக்கப்படுகின்றன என்று இன்று கண்ணீர் வடிக்கிறீர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், கருவில் பெண்ணை அழிப்பார்க்கு காட்டை அழித்தல் பெரிதாமோ? எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் சூரிய ஒளியை காணாமலேயே தாயின் கருவிலேயே அழிக்கப்படுகின்றன. இந்த கொடுமை இந்த மண்ணில் இல்லையா? அந்த பெண் குமுறி கேட்கிறாள், கருவில் பெண்ணை அழிப்பார்க்கு காட்டை அழித்தல் பெரிதாமோ? ஏதோ காட்டை அழித்து விட்டார்கள் என்று நீங்கள் குமுறுகிறீர்களே, உங்கள் வாழ்வை மலரச் செய்கின்ற பெண்ணை கருவிலேயே அழிக்கிறீர்களே, எத்தனை பேர் எண்ணி பார்த்தீர்கள்? மனச்சாட்சியை உலுக்குகின்ற இந்த கவிதை வைகை செல்வி என்ற ஒரு அற்புதமான கவிதையினால் தரப்படும். இன்றைய பெண்களுடைய துணிச்சலுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு பெண் சொல்லுகிறாள், ஓ துஷ்யந்த ராஜனே, நான் உன் சகுந்தலையாக இருக்க விரும்பவில்லை, இரத்தமும் சதையுமான என்னை நினைவூட்ட ஒரு மோதிரம் தேவை என்றால் என்னை நீ மறந்து விடுவதே நல்லது. ஒரு மோதிரம் தான் என்னை உனக்கு உன் மனைவியாக அடையாளம் காட்டுவதற்கு தேவைப்படுமானால் நீ எனக்கு தேவையில்லை, என்னை மறந்து விடு என்று தூக்கி எறிவதற்கும் என்கிற பெண்மைக்கு திராணி இருக்கிறது என்று காட்டுகிறார். இதைத்தான் சிற்பி சொல்வார், இன்றைய சகுந்தலைகள் தொலைப்பது மோதிரங்களை அல்ல துஷ்யந்தன்களை. ஆம், அதற்கும் ஒரு பெண் தயாராக இருக்கிறாள் என்பதை காட்டுகின்ற ஒரு நிலை. எனவேதான் நாம் வலியுறுத்தி சொல்லுகிறோம், பெண்மை என்பது எத்தகையது என்பதை நம் இலக்கியங்கள் காட்டுகின்ற முறை மிக அருமையானது. ஒரு செம்மையான, ஒரு இனிமையான, ஒரு மகிழ்ச்சி தருகின்ற வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் பெண் என்பவள் நிற்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. நான் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கை ஒருபோதும் சரியான தடத்தில் செல்லாது. அது சரியான தடத்தில் செல்ல வேண்டும் என்றால் எந்த இடத்தில் நாம் நம்முடைய ஆசைகளை அபிலாஷைகளை விட்டு கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டு கொடுத்தல் வேண்டும். பிறருடைய உணர்வுகளை மதித்து வாழ வேண்டும். அப்படி மதிக்கிற போதுதான் வாழ்க்கை என்பது பொருள் சார்ந்ததாக இருக்கும் என்பதுதான் அன்றிலிருந்து இன்று வரை நமது இலக்கியங்கள் காட்டுவது. சில நிலைகளில் பெண்களை ஆண்கள் நிறுத்துகிற அந்த நிலை இருக்கிறதல்லவா? யார் காரணம்? ஜெயகாந்தன் இலக்கணம் மீறிய கவிதைகள் என்கிற ஒன்றில் எழுதுவார், நம்மோடு உடன் பிறந்த சகோதரிகள் ஒரு சில காசுகளுக்காக நிற்கின்ற அந்த கோலம், இதற்கு யார் காரணம்? கண்ணதாசன் பிறகு கொதிப்பார் அல்லவா, கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் விற்குதடா, ஐயோ பாவம் காசிருந்தால் வாங்கலாம், ஐயோ பாவம் என்றால் இதை விலை சரக்காக மாற்றுவது யார்? இந்த கொடுமை இந்த மண்ணில் நிலைக்கலாமா? நிலைக்கலாமா? இத்தகைய ஒரு கொடுமை இருக்குமானால் அது வேரோடும் வேரோடு மண்ணோடும் களையப்பட வேண்டும் என்றால் அதனுடைய பொறுப்பை ஆண் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெண் என்பவள் வாழ வைக்க வந்தவளே தவிர ஏதோ ஆணினுடைய சில தேவைகளை நிறைவேற்றுகிற போக பொருள் என்கிற பார்வை மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு பெண் சொன்னாள். தாசனுக்கு பெண்பால் எனில் தமிழே என்பால் கல்லெறியும். தாசனுக்கு பெண்பாலை சொன்னால் அது என்ன பொருள் தருகிறது? எந்த சொல்லும் பிழையான சொல் அல்ல, ஆனால் அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தத்தை உருவாக்கி வைத்திருப்பது இந்த சமூகம் அல்லவா? இது மாற்றப்பட வேண்டாமா என்கிற கேள்வி ஒவ்வொரு ஆணினுடைய நெஞ்சிலும் சாட்டையடியாக வீழ்வது. மாற்ற வேண்டும். ஒரு பழமொழி உண்டு, உலகின் துயரங்களை ஆண் சுமக்கிறான்.
Community Access, radio every way you want it on